திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை வென்றிடலாகும் விளை புலன் தன்னையோ வென்றிடு மங்கைதன் மெய்யுணர்வோர்க்கே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வணங்கி திருவாவூடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி நாள்தோறும் நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். ஆதாரம் ஆதேயம் என்பதை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நின்றனள் நேரிழையாளோடு நேர்பட ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய துண்டிடு ஞானங்கள் தோன்றிடுந்தானே. அந்த பராசக்தியோடு நேரே பொருந்திய ஞானத்தால உணர்ந்து அதில் சென்ற உயிர்களோட மனசுல நினைச்சது எல்லாம் நடக்கும், கைகூடும், பரஞானம் பொருந்தும் அப்படின்னு இந்த பாடல் கருத்து சொல்றது. பிராணி என்பது பிராணனை உடையவர்கள், அதாவது ஆன்மாக்களை குறிக்குது. உள்ளொளினா ஞானம் நமக்கு தெரியும். ஆக இது ஆன்மாக்கள்னு சொன்னது பொதுமையின் அனைவரையும் இல்லாம இந்த பிராணாயாமம் செய்யறாங்கல்ல அந்த சிறப்புடையாரத்தான் இங்க சொல்றார். அப்ப வேண்டிய அனைத்தும் அப்படின்னு சொன்னா விரும்பிய அனைத்தும் ஆசையற்றவனுக்கு கிடைக்கும். ஏன்னா முதற்கண் வந்து காமிய பலனை எல்லாம் கைகூட வச்சு அதுக்கப்புறம் வேட்கையை தணிவிச்சு அதுக்கப்புறம் ஞானத்தை வழங்குவது இறையருள். ஆக அம்பாளை வழிபட்டோம் என்றால் அந்த சிவசக்தியின் மூலமாக நமக்கு இங்ஞானம் நினைத்ததெல்லாம் கைகூடும் என்று திருமூல தேவநாயனார் உணர்த்துகின்றார். தோன்றிடும் வேண்டுருவாகிய தூய்நெறி ஈண்டிடும் மாங்கவள் எய்திய பல்களை மாந்தரு கண்ணியும் மாறனும் வந்ததிர் சான்றது வாகுவர் தாம் அவள் ஆயுமே என்று சிவசக்திகள் எங்கனம் வெளி நின்று அருள் வழங்குவர் என்று நமக்கு இதன் மூலம் உணர்த்துகின்றார். அதாவது தோன்றிடும் வேண்டுருவாகிய தூய நெறி, தூய் நெறி அப்படின்னு சொல்றாரு. விரும்பிய வடிவை எய்துதற்கு ஏற்ற தூய மார்க்கம் நமக்கு தோன்றும். பராசக்தியை பெறுவதற்காக பலகலை ஞானங்களை எல்லாம் நாம் ஈண்டிடும் ஆங்கவள் எய்திய பல்கலை, அதாவது அவளை பெறுவதற்குரிய பல்கலைகளும் எய்த முடியும் என்று மிக அழகாக கூறுகின்றார். அப்போ வேண்டுரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேண்டிய உருவை பெறுவதற்குரிய யோக சித்தி நெறி, அது விளையும். இப்ப அன்னை நம்மை வந்து சாரணும்னா அதுக்கு பல கலைகள், அதற்கு ஏற்ற பல கலைகளை நாம பொருந்தணும். அல்லாம அம்மை பொருந்திய பல கலைகள் அவள் அருளால் நம்மை வந்து அடையும்னு ரெண்டு பொருள் அதுல எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பராசக்தியோட பொருந்தி இருப்பவர்களுக்கு விரும்பிய வடிவம் கொள்ளலாம் அந்த யோக நெறியில அப்படிங்கறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அவங்க என்ன செய்வாங்களாம் பல்கலைன்னு சொன்னதுனால நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞான யோகங்களை எல்லாம் அவளே நமக்கு தந்து அருள்வாள். சரி, தாம் அவளாயும் மான் தரு கண்ணியும் மாறணும் அப்படின்னா மான், அதாவது சிவமும் சக்தியும் வேறாக தோன்றினாலும் மானை ஒத்த கண்களை உடைய பராசக்தியும் மன்மதனை ஒத்த, அதாவது சுவாமி மாதிரி மன்மதன் இருக்குன்னு சொல்லணும், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஒத்து சொல்லணுங்கிறதுனால மன்மதனை ஒத்த பரசிவமும் எதிரில வந்து வெளிப்பட்டு சாட்சியாக நிற்பார்கள். அப்ப சாட்சி பொருளாகவே அவர்கள் வெளிப்பட்டு அதாவது ஆன்மாக்களோடு அவர்கள் பிரிப்பின்றி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆரணி என்று அம்பாளை போற்றுகின்றார். ஆரணி என்றால் ஆரணம் என்றால் வேதம், ஆரணி என்றால் வேத வடிவினள் என்பது பொருள். அவள் வந்து சிவானந்த சுந்தரியாகவும் இருக்கின்றாள். அந்த சிவானந்த சுந்தரி அறியப்படும் பொருளாகவும் அறியப்படும் நெறியாகவும் நின்று அருள் செய்கின்றாள் என்று ஆயும் அறிவும் கடந்து அனுமாரணி மாயமதாகி மதோமதியமாயிலும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே என்று. அவளே நமக்கு அறியப்படக்கூடிய பொருளாகவும் அறியப்படக்கூடிய நெறியாகவும் இருக்கின்றாள் என்று. அதாவது அவ அணுவுக்கு அணுவாக இருக்கின்றாள், நுட்பமாக நுண்மையாக இருக்கின்றாள் என்று இதிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். அடுத்து அவ வந்து சொரூபம் நல்ல ஒரு வேத மந்திர சொரூபி என்பதை இதிலே எடுத்து காட்டியிருக்கின்றார். நெறியதுவாய் நின்ற நேரிழையாழை பிரிவது செய்யாது பிஞ்ஞகனோடும் குறியது கூடி குறிக்கொண்டு நோக்கும் அறிவோடு ஆங்கே அடங்கிடலாமே என்று. சிவசக்திய அபேதமாக தாழ் நாம் தியானிக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். நமக்கு நெறியாக நிற்கிறது பராசக்தி. அந்த பராசக்திய கணமும் பிரியாமல் சிவத்தோடு சேர்ந்து எந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கோ அப்படி வைத்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்தால் சமாதி கூடும் என்று சொல்லுகிறார். சிவசக்திகளை சேர தியானிக்கணும், தனித்தனியாக தியானம் செய்யாதீர்கள். அப்படி சேர தியானித்தால் சமாதி கூடும் என்று அதிலே எடுத்து காட்டுகின்றார். குறியது கூடி அப்படின்னா குறித்த ஆதாரங்கள்ல கூடி அப்படின்னு சொல்றார். குறிக்கொண்டு நோக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறுதியாக தியானிக்க வேண்டும். சொல்லப்பட்ட ஆதாரங்கள்ல இருந்து உறுதியாக தியானிக்க வேண்டும். அப்ப தியானத்துல மனமும் அடங்கி தியான பொருளினின் வேறாகாத நிலையாதான் சமாதி கைகூடும் என்று நமக்கு அழகாக சொல்லுகின்றார். அடுத்து ஆமையன் மாலரன் ஈசன் மாலாங்கதி ஓமயமாகிய ஒன்பது ஒன்றிட தேமைய நாளும் தெனாதன என்றிடும் மாமயமானது வந்து எய்தலாமே என்று சொல்லுகின்றார். அதாவது பிரம்மன் மால் ஒருத்திரன் மகேசன் இவர்கள் விரும்பக்கூடிய கதி முதல் ஓமயம் இல்லையா, அதாவது பிரம்மன் வந்து மூலாதாரத்துல மால் வந்து சுவாதிஷ்டானத்துல ருத்ரன் வந்து மணிபூரகத்துல மகேசன் வந்து விசுக்தியில உரைகிறாங்க. அந்த இடங்களைத்தான் ஆமயன் மால் அரண் ஈசன் மாலாம் கதி என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்ம உடம்புலதான் இருக்குது. ஆக மாலாதல்னா மிகுந்த பற்று கொள்ளுதல் மயங்குதல் அப்படிங்கிறது. ஆக அவர்கள் நால்வரும் நமக்குள்ளே இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி ஓம் மயமாகிய ஒன்பதுனா முன்னால கூறின கதி முதல் பிரணவம் அது வகையில் உள்ள ஒன்பது நிலைகள், அதாவது மூலாதாரத்தை துவங்கி துவாதசாந்தம் வரையில் உள்ள நிலைகள். அதுல பொருந்தி இருந்தால் இனிமை இன்பமயமான தேனை உண்டு கழிக்கக்கூடிய ஒரு வண்டு போல ரீங்கார நாதத்தோட ஆன்மா விளங்கும் என்று நமக்கு அழகாக காட்டுகின்றார். வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் எல்லாருமே சக்தியையும் சிவத்தையும் வந்து வழிபடுவார்கள். யாரு வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். இந்து முதலாக எண் திசையோர்களும் இல்லையா, எட்டு திசைக்கு அதிபதியான காவலர்கள் அவர்களும் வந்து கொந்தனியும் குழலாளோடு கோனையும் அதான் அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து வந்தனை செய்யும் வழி நவில் வீரே அப்படின்ட்டு. அவங்கள்லாம் எப்படி வழிபடுகின்றார்கள் இல்லையா, வந்தனை செய்யும் வழியடியோர்களே அப்படின்னு சொல்றாங்க. அதனால வழி நவில் வீரே என்று சொல்லுகிறார். அவங்கள்லாம் வணங்குறாங்க, அதை பார்த்து எல்லோரும் வணங்குங்கள். அந்த தலைவனாகிய சிவத்தையும் அம்பாளையும் சேர்த்து அம்மையோடு சேர்த்து இந்த வழியில் சிந்தித்து நீங்கள் வழிபடுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறார். நபிற்று நன் மந்திரம் நன்மலர் தூபம் கவற்றிய கந்தம் கவர்ந்தெறி தீபம் பயிற்றும் உலகினில் பார்ப்பதி பூஜை அவிக்கொண்ட ஜோதிக்கோர் அர்ச்சனை தானே என்று சொல்லுகிறார். பூஜைக்கு என்னென்ன சாதனங்கள் வேண்டும், அதாவது பயிற்றும் உலகினில் அதாவது பயில செய்யக்கூடிய இந்த உலகில பார்ப்பதி பூஜை, அதாவது பார்வதியோட பூஜைனா என்ன அப்படின்னா இடைவிடாது சொல்லக்கூடிய நல்ல மந்திரம் தான் நவிற்று நன் மந்திரம். இடைவிடாது சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரம். அப்புறம் நன்மலர் நல்ல மனமுள்ள மலர்கள் வாசனை புஷ்பங்கள், தூபம், நமக்கு தெரியும் சுவாமிக்கு வந்து தூபம் ரொம்ப பூஜைக்கு முக்கியம் அப்படிங்கிறது, இடைவிடாது சொல்லப்படக்கூடிய நல்ல மந்திரம் அப்படிங்கிறது சுருக்கி பிரணவமாகவும் சொல்லலாம், விரித்து சிவய நம அப்படிங்கிற மந்திரமாக சொல்லலாம். திரு ஐந்தெழுத்தாக இந்த மனமுள்ள மல்லிகை போன்ற பூக்களை வைத்து வழிபட வேண்டும். தூபம் கவற்றிய கந்தம் அப்படின்னா தூபம் விடுவதால் அனைத்தையும் அகத்திடும் கந்தம், கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக கவர்ந்தெறி தீபம்னா அனைத்தையும் கவர்ந்து விளங்கக்கூடிய விளக்கு. ஆக வினை போகத்தை உண்டு பயில செய்யக்கூடிய இந்த உலகானது, பயிற்றும் உலகம்னு சொன்னார்லே, அது நமக்கு இங்கனம் நல்ல மந்திரத்தோடையும் நல்ல மலர்களோடையும் நல்ல கந்தத்தோடையும் நல்ல தீபத்தோடையும் வைத்து கொண்டு அவி வேள்வியில கொடுக்கக்கூடிய அந்த அமுது, அதாவது நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அதையும் சோதி, அழகான ஒளி வடிவான இறை. ஆக இப்படி பார்வதிக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும். சக்தனுக்கு செய்யக்கூடிய பூஜை சக்திக்கும் ஆகும். அதனால அழகாக அஞ்ஞனம் நமக்கு கூறி அஞ்ஞனம் அம்பாளை நீங்கள் வழிபடுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த நைவேத்தியத்தை வந்து பாட்டவி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பாடக்கூடிய பாடல்களையும் இறைவன் வந்து அக பூஜையில நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்வார் என்று. ஆக பூஜைக்குரிய சாதனங்களை எல்லாம் நமக்கு சொல்லியாயிற்று. அடுத்து தாங்கி உலகில் தரித்த பராபரன் ஓங்கிய காலத்து ஒருவன் உலப்பிலி பூங்கிழி தாங்கும் பொறிக்குழலால் என்று அன்று பூங்குழலால் அன்று பாங்குடன் ஏற்ப பராசக்தி போற்றே என்று சொல்லுகின்றார். அதாவது அழகான கிளி தங்கி இருக்கு அந்த திருக்கரம், அம்பாள் கையில எப்போது கிளி இருக்கும் அதை சொல்லி, அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, புரிக்குழலால் பின்னிய கூந்தல் அதனை உடைய அம்பாள் அன்றே என்ன பண்றா, பராபரனாகிய சிவத்தை, அதான் தாங்கி உலகில் தரித்த பராபரனாகிய சிவத்தின் ஒரு பக்கமாக, சிவபெருமான் வந்து அவளை வந்து ஒரு பக்கமாக ஏற்றுக்கொண்டார், அதனால ஒரு பக்கமாக இருக்கின்றாள். அடுத்து என்ன செய்யறாளா, அண்டங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அது அவங்க தாங்கியும் உலகில் தான் தரித்தும் பராபரம் ஆகினர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரையும். ஆக நீண்ட காலத்துக்கு அவங்களே, அதான் ஓங்கிய காலத்து ஒருவன், நீண்ட காலத்துக்கு அவங்க ஒருவனேயாக உலப்பிலி, உலப்பிலின்னா அழியாதவர்கள் அர்த்தம், அழியாமல் விளங்குகின்றார்கள், அப்பேற்பட்ட பராசக்தியை அறிந்து நீ வணங்கு என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். தாங்கின அந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் தன்னோட கால எல்லைக்குள்ள கேடு புகாமல் காத்து இல்லையா. தரித்தல் அப்படின்னா தான் வந்து ஆதாரமாக இருக்கிறது, தரித்த பராபரன் அவங்க ஆதாரமாக இருந்து இல்லையா இதை தாங்கிக் கொள்கிறார்கள். ஆக இவர்கள் இருவரும் ஆதார ஆதேயமாக இருந்து உமை வந்து ஆதாரமாகவும் பராபரன் வந்து ஆதேயமாகவும் விளங்குகின்றார்கள். அதனால பராபரன் வந்து பேரூழி காலத்தை கடந்து எல்லா உலகத்தையும் தான் தாங்கிக் கொண்டு தான் மட்டும் இருக்கின்றார், காலாதீதன் அவர் இல்லையா, காலத்து ஒருவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால காலாதீதன் அப்படிங்கிறது தான், இப்படி காலாதீதனா இருக்கிறனால அவர் தான் நித்தியன் என்பதையும் நமக்கு இதுல, அதான் அவர் வந்து உலப்பிலியாக அழியாதவனாக இருக்கின்றார் என்பதை நமக்கு இதிலே காட்டியிருக்கின்றார். ஆக இந்த ஆதார ஆதேயத்தை பத்தி பார்க்கும்போது நமக்கு சித்தாந்த நூல், அதாவது மெய்கண்ட நூல்கள்ல சிவஞான போதத்துக்கு முற்பட்ட நூல்கள் வந்து ரெண்டு, திரு உந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது, திரு களிற்றுப்படியார் அது வந்து திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திரு உந்தியார்ல ஆதார யோகத்தோட இயல்பை நமக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற என்று சொல்லுகின்றார். அதாவது யோக நெறியில நின்று சிவபெருமானோடு கூடி நிற்பதற்கு என்ன வழி, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவாசகத்துல அதைத்தான், நம்ம திருமந்திரத்துல அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆதாரங்கிறது நமக்கு தெரியும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுப்தி ஆக்ஞை அப்படிங்கிறது அந்த ஆறு ஆதாரங்களையும். நிராதாரம்னு சொல்றது இந்த ரெண்டுக்கும் அப்பால், ஆயிரம் இதழ் தாமரையில அம்பாள் கூடி நிற்க சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். மீதானம் அப்படிங்கிறது தலை உச்சிக்கு மேல 12 அங்குலம், அந்த உயர்ந்த இடம் அதான் துவாதசாந்தம். அங்க சிவபரம்பொருள் விளங்கி தோன்றுகின்றார். அதான் விமலன் அப்படிங்கறது சிவபெருமானை உணர்த்துகிறது. அதனாலதான் நம்முடைய இரு கரங்களையும் சிரசுக்கு மேல கூப்பி வழிபடுவது வழக்கமாக, அந்த வழிபடுவதன் நோக்கமே அங்க இருக்க அவங்கள வழிபடுவதாக. அப்போ ஆதாரம்ங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய நிலை, நிராதாரம்ங்கிறது உடலை கடந்த நிலை, சமாதி நிலை, மீதானம்னு சொல்லியாச்சுன்னா அதற்கும் மேலான நிலை. ஆக ஆறு ஆதாரங்களையும் யோக நெறியில உயிர் வந்து மல நீக்கம் பெறும் பொதுநிலை அப்படின்னு சொல்லி, நிராதாரத்தை திருவருள் உணர்வு என்று சொல்லி, மீதானத்தை சிவப்பேறு என்றும் நமக்கு சித்தாந்தம் கூறுகிறது. கிட்டத்தட்ட இதே கருத்தை வந்து நமக்கு திரு கழிற்றுப்படியார் அதுவும் சொல்லுது. ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று, ஆக்கா பொருளே ஒன்றாம் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த ஆதார யோகம் நிராதார யோகம் அப்படின்னு யோகம் வந்து இரண்டு வகைப்படுகிறது. இதுல இந்த இரண்டும் மேலான நிலையாகிய இறைவனுடைய திருவடியில் நம்மை கொண்டு சேர்ப்பிக்கும். அதுல ஆதார யோகம் அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள், ஆறு ஆதாரங்கள்ல இறைவன் பல்வேறு வடிவங்கள்ல அவருடைய திருவுருவங்களை வைத்து வழிபடுவது, அதனால் இறைவனோடு ஒன்றுபட்டு இருப்பது. நிராதார யோகம் அப்படின்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை நினைந்து அதோட, அதாவது புறத்தே எல்லா பக்கம், அது வந்து அகத்தே, இது ஆதார யோகம். நிராதார யோகம்ங்கிறது புறத்தே எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை நினைந்து அதோடு ஒன்றுபடுவது. ஆக இந்த ரெண்டு ஆதாரங்களையும் இதுல அழகாக இதுல சொல்ல, மீதானனா மேலான இடம் என்று சொல்லி, அதுதான் இறைவனின் திருவடி பேரு என்று சொல்லி, ஆதாரத்து ஆக்கும் பொருளால் அப்படின்னா ஆறு ஆதாரங்களிலையும் குருவருளால் எழுந்தருள்விக்க பெற்றிருக்கும் திருவுருவங்களில் அந்தந்த திருவுருவங்கள்ல மனம் ஒன்று பெற்று நிலை பெற்று இருக்கும், அதான் ஆக்கும் பொருள் அப்படின்னு சொல்றாரு. ஆக உடம்புல இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள்ல ஒன்று வந்து, ஒன்றுல வந்து ஆசிரியர் காட்டின முறையில இறைவனுடைய திருவுருவத்தை கற்பிச்சு கொடுக்கும் ஆறு ஆதாரங்கள்ல ஒன்றுல. அப்ப அத மேல மேல எண்ணும் போது தன் உணர்ச்சியானது அந்த நுண் உணர்வுல மறைந்து போய்விடும், அந்த வடிவு தானாகவே தோன்றக்கூடிய நிலை கிடைக்கும். இதுதான் ஆதார யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த உடம்புலயே நமக்கு ஆறு ஆதாரங்களும் இருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, அதை தாண்டி வெளியே பிரம்மரந்திரம், அதற்கு மேலாக நமக்கு துவாதசாந்தம், அதையும் நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். மூலாதாரங்கிறது முதுகுத்தண்டோட அடிப்பாகம், அதனால அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அதிதேவதை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது பிரம்மன் இருக்காரு, அதுல அதிதேவதையாக. அதற்கு அடுத்தபடியாக மணிபூரகம் அப்படின்னு சொல்லும்போது தொப்புள் பாகம், அதுக்கு வந்து அதிதெய்வம் யாருன்னா திருமால். அடுத்தபடியாக அநாகதம், அதற்குரிய இடம் வந்து இருதயம், சரி, அதுல வந்து ருத்ரன் இருக்கிறாரு. விசுப்தி அப்படிங்கிறது கண்டம் என்று சொல்லக்கூடிய இடம், அதுல வந்து மகேஸ்வரன் இருக்கின்றார். ஆக்ஞா சக்கரம் ஆக்னை என்றும் சொல்வார்கள், அது வந்து புருவ நடு, அதுல வந்து சதாசிவமூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார் என்று நமக்கு அழகாக காட்டுகின்றார்கள். ஆக இங்கனம் நமக்கு உள்ளேயே சுவாமி அம்பாளை இருக்கக்கூடியதை உணர்ந்து வழிபட வேண்டும் என்பதைத்தான் மீள மீள நமது சைவ சித்தாந்தம் புரிகிறது. அதைத்தான் நமக்கு திருமந்திரமும் உரைத்து கொண்டே வருகிறது. இப்ப நமக்கு உள்ள இருக்க அதை தேடி கண்டுகொண்டேன் என்னுள்ளேன்னு சொல்றார் இல்லையா அப்பர் சுவாமி, அது மாதிரி உள்ளே அவர்களை தேடி கண்டு நாம் வணங்க வேண்டும் என்பதை மிக அழகாக அந்த ஆதார ஆதயத்தில் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார். விளங்கொழியாய வெறிசுடர் மாலை துளங்கு பராசக்தி தூங்கிருள் நீங்க, களங்கொள் மணியுடன் காம வினோதம் உளங்கொள் இளம்பியம் ஒன்று தொடரே என்று சொல்லுகிறார். அதாவது விளங்குகின்ற ஒளி உருவான அந்த சுடர் அது வந்து விரியப்பெறுகிறது, அதனால மணி மாலைகள்லாம் கிடந்து அசைகின்றது அப்படிப்பட்ட பராசக்தியானவள். தூங்கிருள் நீங்க அப்படின்னா மிக்க ஆணவ இருள் அகன்று ஒளியும் பொருட்டு, நீலகண்டத்தை கொண்ட மணியாகிய பரசிவத்துடன் சேர்ந்து இளம்பியாவாள், இளம்பியம் ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரத்னமாலை அப்படின்னு பெயர் அளவாய் அவ கழுத்துல ஒரு மாலை இருக்கிறது, அது அசையுது என்று சொல்லியாச்சு. தூங்கிருள் சொல்லியாச்சுன்னா மிக்க இருள் அப்படின்னு சொல்லியாச்சு. காம வினோதம் உளங்கோல் இளம்பியம் அப்படின்னா காதல் தன்மை இல்லையா, காதன்மை ஆகின்ற விளையாட்டை திருவுளம் பற்றிய அம்பாள் என்ன பண்றா. இலப்பியம் அப்படிங்கிறது தான் இலப்பியம், இலப்பியம்னா அடையத்தக்கது, அதுதான் இங்க இளம்பியம்னு வருது. ஆக அப்படிப்பட்டவள் என்ன பண்றாளா, அந்த ஆன்மாக்களுடைய ஆணவ இருள் நீங்கும் பொருட்டாக நாம் பராசக்தியை பொருந்தி வழிபட வேண்டும். தொடர்க, தொடரேனா தொடர்ந்து பொருந்தி வழிபட வேண்டும். உளங்கொழில் அம்பியம் அப்படின்னு ஒரு பிரிச்சு ஒரு பொருள் சொல்லும் போது தவறாகி விடுகிறது, அஞ்ஞானம் பிரிச்சு சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக கண்டத்தானத்துல பராசக்தி வந்து கட்கேஸ்வரி அப்படிங்கிற மாலை மந்திரமாக கழுத்து முதல் நாபி வரைக்கும் ஒளி வடிவாக திகழ்கின்றாள். அவள் உருக்கொள்ளும் போது சாகினி தேவியாக அழகான இளம்பியான பிறைமதியை அணிந்து கொண்டு 16 இதழ் தாமரை மேல் விளங்குகின்றாள் என்று அவளை பற்றி நமக்கு அழகாக சொல்லி அவளை நீங்கள் பொருந்தி வழிபடுங்கள் என்று அம்மையை எங்கனம் நாம் வழிபட வேண்டும் இல்லையா, பல திருநாமங்களை நமக்கு உணர்த்தி கொண்டே போகின்றார். கட்கேஸ்வரி என்ற ஒரு அழகான திருநாமத்தை எல்லாம் நமக்கு, சாகினி தேவி என்ற திருநாமத்தை எல்லாம் அம்பாளுக்கு நமக்கு சொல்லி தருகின்றார். அவளை வழிபடக்கூடிய பல நாமங்கள் அவையெல்லாம். ஆக அவள் வந்து நமது மன இருளை போக்குகின்றாள். இருள் அப்படின்னாலே ஆணவம் தான், அது மயக்கத்தை செய்யும், மறைத்தலை செய்யும், அதை வந்து அவள் நீக்குகின்றாள் என்று நமக்கு அழகாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக தொடங்கி உலகினில் சோதி மணாளன் அடங்கி இருப்பதன் அன்பின் பெருமை விடங்கொள் பெருஞ்சடை மேல் வரு கங்கை ஒடுங்கி உமையோடும் ஓர் உருவாமே என்று சொல்லுகிறார். எனக்குள்ள இறைவன் எங்கனம் இருக்கின்றார் என்றால் என்னது அன்பால், அன்புனால நம்ம அவரை வழிபட்டு கொண்டே இருக்கும்போது இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாக இருப்பார். அதுவும் எப்படி இறைவனும் இறைவியும் ஓர் உருவாக இருந்து நமக்கு அருள் செய்வார்கள் அம்மையப்பராக இருந்து என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த உலகினை தோற்றுவித்து அந்த இயக்கத்தை தொடங்கி அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கே ஜோதி வடிவான அன்னையின் தலைவனானவர் என்ன செய்யறாரு, நமக்குள்ள விளங்கி தோன்றுகின்றார். அவர் எப்படி இருக்கின்றார், பாம்புகள் உரைகின்ற பெரிய ஜடை, அவர் ஜடையில பாம்பு இருக்கு, வான்வழி ஆறக்கூடிய ஆகாய கங்கை அதை ஒடுக்கியிருக்காரு தன்னுடைய ஜடையில, அதை என்ன செஞ்சிருக்கிறார், ஒடுக்கி இருக்கின்றார். ஆக உமாதேவியோடும் கங்கா தேவியோடும் சேர்ந்து சிவபெருமான் ஓர் உருவமாக காட்சி தருகின்றார். இந்த உலகினில் தொடங்கிய, தொடங்கி உலகினில்ங்கிறத உலகினில் தொடங்கி நம்ம பொருள் கொள்ளணும். அது எதை உணர்த்துதுன்னா உலகம்னு சொல்லியாச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தோறும், ஆன்மாக்கள் தோறும் ரெண்டு பேரும் ஒளிவடிவான அம்மை அப்புறம் ஜோதி மணாளன் ரெண்டு பேரும் சேர்ந்து, ஜோதியும் ஜோதி மணாளனுமா சேர்ந்து அடங்கி இருக்கின்றார்கள், அதாவது ஒன்றாக கலந்து இருக்கின்றார்கள். ஜடம் சித்து எல்லா பொருட்கள்லையும் உள்ளும் புறமுமாக இறைவனும் இறைவியும் இருக்கின்றார்கள். கங்கை ஒடுங்கி அப்படிங்கிறது இறைவனுடைய திருநாமம். கங்கை ஒடுங்குவதற்கு காரணராகிய சிவபெருமான், அதனால அவருக்கு கங்கை ஒடுங்கி அப்படின்னு சொல்றார். ஆக சக்தியும் சத்தனும் சூடும் ஒளியும் போல, ஆகையால் இருவரும், அது சைவ சித்தாந்தம் நமக்கு உணர்த்துகிறது. ஆக தாதான்யமாக அவர்கள் இருவரும் ஒரே வடிவாக நமக்கு காட்சி தருவார்கள் என்று சொல்லுகின்றார்.